செல்வி அம்பிகை கட்டிலிங்கம் அவர்களுடைய இரண்டாவது கவிதை நூலாக வெளிவருகின்ற தூண்டி வெளியீடு அனைதி என்ற இந்த நூல் வெளியீட்டுக்கு தலைவராக இருந்த அன்புக்குரிய நண்பன் ராஜேஷ்கண்ணன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய திருமதி கோசை மதன் அவர்களே, இங்கே வெளியுறையை ஆற்றி சென்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய கவிஞர் சோ பத்மநாதன் அவர்களே, முக்கியமாக இந்த நூலாசிரியர் அவர்களே, அவர்களும் பெற்றோர்களே, இங்கே நயப்புறையை ஆற்றி அமைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கோகிலான் வேண்டனப்பா அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலினுடைய இரண்டாவது நயப்புரை சற்று தாமதமாக உங்களோடு பகிர வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலே ஒரு சிறந்த நூலுக்கு நயப்புரையை ஆற்றுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது, ஆனால் அதற்குரிய முழுமையான நேரம் இது இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அம்பிகை பண்டிதர்களுடைய இந்த அநேகி என்ற இந்த நூல் 29 கவிதைகள். இதைவிட கவிதை என்றால் என்ன என்ற ஒரு கவிதை எல்லாமாக 30 கவிதைகளை உள்ளடக்கியிருக்கிறது. போர் மரக்குயில் என்ற முதலாவது தொகுப்பு, இது இரண்டாவதாக வந்திருக்கின்றது. என்னுடைய தமிழ் கவிதை மரபிலே பெண் கவிதாயங்களுக்கு என்று ஒரு மிக நீண்ட பாரம்பரியமும் இடமும் இருக்கிறது. அது அவை ஆண்டாய் காரைக்கால் அம்மையாரிலே தோன்றி ஈழத்திலே செல்வி சிவரமணி போராளி கவிஞர்களான வானதி கஸ்தூரி இன்று பத்தாலே பேசப்படுகின்ற அனார் பகிமா ஜஹான் தமிழ்நதி அவை மைத்ரி ஊர்வசி என்று பல பெண் கவிதாயிகள் எங்களுடைய மத்தியிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மிகச் சிறப்பாக இன்று மிகப்பெருமதிக்க பெண் கவிதாயிகள் இருக்கிறார்கள். நீங்கள் அறிந்தது சல்மா, மாலதி மைத்ரி, சுதிராணி, குட்டிதேவதி, ஆண்டாள் பிரியதர்ஷினி போன்றது. இந்த அவர்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் நம்பிக்கையை பார்க்கலாம். ஆனால் அந்த எங்களுடைய தமிழ் கவிதை பாரம்பரியத்தில் இருக்கின்ற பெண் கவிதாயிகளில் இருந்து அம்பிகை பல விடயங்களில் வேறுபட்டிருக்கிறது போல தோன்றது. என்றால் படைப்பாளிகள் அதிகமாக அவர்கள் கூடிய அளவு பெண்ணியம் சார்ந்த விடயங்களை பேசுகிறார்கள், அல்லது பாலியல் விடுதலை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூட மையப்படுத்தி அது கூட தமிழ்நாட்டிலே அந்த தாக்கம் இருக்கிறது. அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூடிய அளவு பேசுகிறார்கள். பெண் கவிதாயிகள் அரசியலும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அம்பிகையினுடைய இந்த கவிதை தொகுப்பிலே பெண்ணியம் அதிதீவிர பெண்ணியமும் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அரசியலும் பேசுகிறார். தன்னுடைய பெண்ணியத்தை நான் பார்க்கும் பொழுது இங்கே அம்மா அவர்கள் சொன்னால் அந்த பெண்ணிய கவிதைகளில் அதாவது ஒரு பெண் தன்மையான அவரை சொல்லுகிறார். இந்த கவிதை இது கவிதை அல்ல, அது கவிதை கவிதையிலே இந்த பெண்ணியம் தன்மையான விஷயங்கள், பெண்மை சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் ஒரு தன் உணர்ச்சி பாங்கிறேன் சொல்லுவார். அதே மாதிரி அவற்றை உணர்ச்சி அவருடைய இப்படி போய்கொண்டிருக்கிறது. மற்றது அவர் சொன்னா பாலியல் சம்பந்தமான விடயங்களை தொட்டாலும் அது ஒரு விரசம் இல்லாத மாதிரி, காதல் சம்பந்தமான விடயங்களை கூட ஒரு மிகவும் அழகாக அதை பாடியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஈழப்பெண் கவிஞர்களிலே அபிஜய் ஒரு தனியான பாதையிலே செல்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய வாழ்ந்த வாசிப்பு அவர் வாசித்திருக்கிறார், அவருடைய கவிதைகளிலே அதை தெரிகிறது. அழகழகான கற்பனை, அழகழகான பருமங்கள், புதிய உத்தி முறைகளை எல்லாவற்றையும் பாதித்திருக்கிறார். ஒரு தேர்ந்த கவிஞருக்குரிய ஒரு தலைமுறையினரை இந்த தொகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். இங்கே அவர் அவர் கவிதையை பற்றிய சொல்லிய ஒரு உபமானம், அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். மேத்தாவை சுட்டிக்காட்டுகிறார். இப்ப மேத்தா எல்லாம் வழக்கொழிந்து போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். வானம் பாரி கவிஞர்கள் எல்லாரும் இன்று வழக்கொழிந்து விட்டார்கள் என்ற ஒரு நிலையிலே அவர் மேத்தாவிலே தோன்றி மேத்தாவை சொன்னாலும் அந்த சில கவிதைகளிலே அந்த வானம் பாரி கவிஞர்களுடைய ஒரு சாயங்கள் இருந்தாலும் நவீன கவிதைகளுடைய பல இன்றைய நிலையிலே பேசப்படுகின்ற பல விடயங்களை அந்த அவருடைய கவிதைகளிலே பார்க்க முடியும். சோப்பா அவர்களுடைய உரையிலே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இந்நாளில் புது கவிதை புனையும் கவிஞர்கள் பலர் ஒரே மாதிரியான சொற்கோவைகள், படிமங்கள், உருவகங்களை பிரயோகிப்பது வாசகனுக்கு தனிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் அம்பிகை புதிய கற்பனைகள், பிரயோகங்களை தன் கவிதைகளே அழகு செய்வது பாராட்டக்கூடியது என்று அவர் சொல்கிறார். அம்பிகளுடைய இந்த கவிதைகளிலே புதிய போக்குகள் இருக்கிறது என்பதை சோப்பா அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக சொல்லி சொல்லுகிறார். இங்கே அவருடைய உரையிலே நான் ரெண்டு மூன்று விடயங்களை குறித்து வைத்திருந்தேன். அதை வைத்து நான் சொல்வதற்கு ஒரு நேரமில்லை. ஆனால் ரெண்டு கவிதைகளை சொல்லி காட்ட முடியிருக்கிறேன். அவருடைய கவிதைகளிலே ஒரு எளிமை, ஒரு புலங்கக்கூடிய தன்மை, ஒரு இருண்மை என்ற ஒரு நிலைப்பாடை தாண்டி சில விடயங்களை அவர் ஆழமாக போகிறார். ஆழமான சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் மிக இலகுவாக புரிந்து கொண்டு அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ரெண்டு மூணு கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் கணக்கு உங்களை அறுக்க விரும்பவில்லை. நான் அவர் இல்லை என்று ஒரு கதை இருக்க புத்தகங்கள் இருந்தால் அதற்கு பாருங்க. எல்லாரும் புத்தகம் இருக்கிறவங்க முதலாவது கவிதை அதான் கொஞ்சம் இன்டராக்ஷன் எங்களுக்கு கவிதையை நாங்கள் சொல்ல நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் முழுக்க சொல்ல மாட்டேன், இடக்கடை சொல்லிக் கொண்டு போகிறேன். அன்புக்குரியவர்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கண்டுபிடிக்கும் அளவிலே நான் இன்னும் நடந்து கொள்ளவில்லை. என் நாளாந்த நிகழ்ச்சி நிகழ்களில் தாளாகவே ஓடி வந்து கூட்டு சேரும் கூட்டாளிதான் தோன்றி என்னை பற்றி என்னை விட யாரால் சரியாக சொல்லிவிட முடியும்? இது ஒரு முக்கியமானது. என்னை பற்றி என்னை விட யாரால் சரியாக சொல்லிவிட முடியும்? ஆகவே அன்பானவர்களே, உரிமை பூக்களை என்னிடம் திணிக்காதீர்கள் என்று தோன்றிட்டார். அதாவது நான் நல்லா தான் இருக்கு அன்பானவர்களே, என்னத்துக்கு எனக்கு தான் தெரியும், கொண்டு அப்படி செய்ய இப்படி செய்ய செய்யாது போன்றதிலேயே அவர் தன்னுடைய அந்த கவிதைத்துவத்தை துவங்குகிறார். நான் வேறு, என் சிந்தை வேறு, என் அன்றாட வாழ்வின் பொழுதுகள் ஆத்மாக்கள் பற்றி அலட்டிக் கொள்ள கொள்வதிலும் பிரபஞ்சார் அதிசயத்தை ஆராய்ந்து கொள்வதிலும் விரிந்து செல்கின்றன. என்னுடைய அந்த உணர்வுகள் அப்படி போகின்றது. பொதுமையான தோலை தாண்டி, தசைக்கற்றான மார்பை தாண்டி, எண்டு திசுக்களிலையும் நரம்பு வலைகளையும் இரத்த ஆணியையும் கலங்களின் அனுபவிப்பையும் உலோகப்படை வீரர்களை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு போடவில்லை என்று அப்படி ஒரு புதுமையான ஒரு நோக்கிலே அவருடைய அந்த கவிதை செல்வதை பார்க்கிறார். இந்த விடுதலை நாள் என்ற ஒரு கவிதை, நாலாவது கவிதைக்கு போங்கள். இறக்கி கொண்ட மேனியும் குடும்பிகள் காதும், சீழ கொண்ட கண்களும், பழியொழுகும் மூக்கும், பல மன வழிகளும், நரம்பையும் மெம்பையும் தோலையும் மெய்யன நம்பி, பூச்சுக்கள் என்ன, புனஸ்காரங்கள் என்ன, ஆடைகள் என்ன, ஆரணங்கள் என்ன, சித்தர் பாடல்கள் வந்து போகுது. அவருடைய பட்டணத்தார் பாடல் எல்லாம் இப்படி வருகிறது. அவருடைய வயசுக்கு அல்லது அவருடைய இந்த சிந்தனைக்கு கொஞ்சம் கூடி போட்டோம் என்று கூட நான் யோசிக்கிறேன். ஆனால் அவர் அந்த உணர்வை ஆரம்பத்தில் இருந்து அவர் பெற்றிருக்கிறார் என்று நினைக்க முடிகிறது. எரியும் திசுக்களுக்கு இந்த மரியாதை என்கிறார். இந்த எரி இப்படியா எல்லாம் எரிந்து போகக்கூடிய திசுக்களுக்கு ஏன் இந்த மரியாதை என்று சொல்லுகிறார். இப்படி அவருடைய கவிதைகளிலே இந்த ஒரு பெண் மனம் என்று ஏழாவது கவிதைக்கு போங்கள். கூட இருந்து மகிழ்ச்சிகளை பரிமாறிவிட்டு விதி எனும் புனை பெயரில் விலகிச் சென்றாய். ரகசியத்தில் சந்தித்தோம், ஆனால் நீ அவமான விருதை மக்கள் மத்தியில் எனக்கு வழங்கினாய். இந்த அம்மா அவங்க சொல்லியிருக்கிறேன், அவமான விருது நம்ம சொல்லி வந்த அவமான விருது. இந்த இது நீங்கள் புரிந்திருக்கும் நிற்கின்றேன். கூட இருந்து மகிழ்ச்சிகளை பரிமாறிவிட்டு விடியலும் புறவேறும் விலகிச் சென்றான். ரகசியத்தில் சந்தித்தோம், ஆனால் நீ அவமான விருதை மக்கள் மத்தியில் எனக்கு வழங்கினா என்பது இது பல பெண்களுக்கு அனுபவமாக இருந்திருக்கும். இதை அவர் மிகவும் ஒரு நாகரிகமாக வெளிப்படுத்துகிறார் நினைக்கின்றேன். இந்த விடயம் இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த விடயம் பலர் சந்தித்தபடி, ஆனால் அதை அவர் மிகவும் நாகரிகமாக இப்படி சொல்லி சொல்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அத்தனை நயவஞ்சக வதனத்தில் குழந்தை சிரிப்பை கூட்டிக் கொண்டு அன்றாடம் ஒளிவார்கள். அன்றாடம் ஒஸ்கார், ஒஸ்கார் விருது, ஒஸ்கார் விருதை பல ஒஸ்கார்கள் பதவி பலரை தட்டி சென்றாய். யாரோ ஒருத்தியின் வாழ்வில் தீபமேற்ற என்னை தீக்குச்சியாக ஒஸ்கார் விருதுக்கு அந்த அளவு நடிப்பு நடித்திருக்கிறார். அன்றாடம் ஒஸ்கார் விருதை தட்டி சென்றா என்று சொன்னதிலே அப்படி ஒரு விடயம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கவிதைகளும் வித்தியாசமான முறையிலே பல விடயங்களை அவர் சுட்டி செல்கின்றார். இதுல இந்த சுதந்திர பூமி என்ற ஒரு கவிதை பாருங்கள், 9வது கவிதை. இதை நான் உண்மையிலே ரசித்து இருந்தால் இது என்று எங்களுடைய மண்ணினுடைய கலைபேசுகின்ற கவிதை. தசைகளாலும் சட்டத்தினாலும் நாளங்களினாலும் உருவாக்கப்பட்ட பூமியில் சுதந்திர காற்றை நான் சுவாசிக்கிறேன் என்ற மாயை எனக்கு மாயையில் என்னை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் அந்த சுதந்திர பூமியில் என்றும் என்னை சுற்றிய புறவாடையும் ரத்த நாட்டமும் வீசுகின்றன. இதைத்தான் அவர்கள் எனக்கு சுதந்திர சென்றதாக அறிமுகம் செய்தார்கள். இன்றைய பேரவம் சுதந்திரத்திற்காக என் அண்ணாமாரும் அக்காமாரும் தம் உழவையை தொலைத்து விடவில்லை, தம்மையே தொலைத்து விட்டார்கள். இது எங்களுடைய சரித்திரம். என்னை விட ஆயிரம் மடங்கு புத்திசாலிகளான என் அண்ணாக்களின் மூளையை மூளைகள் புதைக்கப்பட்ட இடத்தில் மூளை மரத்தை விட மூட மரமே வளர்ந்து நிற்பது எனக்கு ஆச்சரியம் தருகிறது. இது நான் இயற்கையிலே எல்லா கவிஞர்களும் தொட்டுச் சென்ற இடம் என்றால், எங்களுடைய விட எத்தனையோ மடங்கு கட்டுத்தனம் மிக்கவர்கள் எல்லாம் புதைந்து போய் இருந்த இந்த மண்ணிலே இன்று அவர்களுடைய மூளை மரமாக முளைக்கவில்லை. ஆனால் மூட மரம், மூட நம்பிக்கைகளும் மூடத்தனங்களும் தான் வளர்ந்து நிற்கின்றது என்பது எனக்கு ஆச்சரியம் தருகிறது. அது விதைகளின் பிழையும் அல்ல, மரங்களின் பிழையும் அல்ல, விதைகள் மரமாவதற்குள் போடப்பட்ட உரங்களின் பிழையாகவே அது இருக்க வேண்டும் என்று சொல்வதிலே ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் புரிந்திருப்பது போல படுகிறது. உங்களுக்கு புரியும் இருக்கின்றேன். இப்படி அவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் ஒரு புதிய சிந்தனை, புதிய காலங்களிலே விழுந்து செல்வதை பார்க்கின்றோம். இதே போல பல கவிதைகள் இருக்கின்றன. இறை துகள் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கடவுள் எதிர்ப்பு கொள்கை இதுகாரம் ஆமோதித்த மனம் என்று மறுதலித்து தெரிகிறது. அவரவர் கடவுள் எதிர்ப்பிலே இருக்கிறார் என்று அதை மறுதலித்து தெரிகின்ற போது அவர் உணர்கின்ற அந்த உணர்வு அவருடைய வயதை முடிந்த உணர்வு போல நினைக்கிறார். இறைஞானம் அல்லது ஒரு இறைவனை உணர்கின்றது அல்லது இறைவனை பற்றின ஒரு அந்த அனுபவத்தை பெறுகிறது என்பது இல்லை, அது சின்ன பிள்ளையிலிருந்து வயசு போனால் பெறலாம். அவர் அந்த அவர் எழுதுகின்ற அந்த விஷயங்கள் உண்மையிலே ஒரு ஆழமான விடயங்கள். இறை என்கின்ற பெயர் சொல்லில் எத்தனை ஞானம், எத்தனை சரிபக்குவம், எத்தனை அமைதி, எத்தனை பேரின்பம். இறையின் அன்பு அன்பு செயலில் மீண்டும் மீண்டும் வலுத்தி விழுகின்ற கலாச்சுளையாகவே அப்படியே கவிதை இருக்கிறதான் அப்படி சொல்லுகின்ற அந்த கவித்துவம். விழுதல் நோவல்ல, விழுவதால் தான் இன்னும் இன்னும் இன்மையாகிறேன் என்று அப்படி போடுகிறார். அதிலே அப்படியே அந்த இற இன்பத்தை அனுபவித்த அந்த சித்திப்பு இந்த வார்த்தைகளிலே படுகிறது. கடவுள் என்ற ஒற்றை சொல்லின் மகத்துவத்தை இந்துக்களாலோ கிறிஸ்தவர்களாலோ யூதர்களாலோ ஜைனர்களாலோ புரிந்து கொள்ள முடிவதில்லை, மாறாக மனிதர்களாலே முடிகிறது என்பதிலே சொல்லுகின்ற அந்த ஒரு மத ரீதியான ஒரு சமய தத்துவம் என்பது மிகப்பெரிய, அதாவது வெறும் மதங்கள் செல்லாத, மதங்கள் புரிந்து கொள்ளாத விடயத்தை மனிதம் புரிந்து கொள்ளுகிறது ஒரு நிலையிலே என்று அவர் சொல்லுகிறார். புத்தகம் என்ற சொல்லின் அறிவு இல்லை, தத்துவம் என்ற சொல்லில் தெளிவு இல்லை, ஆனால் இறை என்ற பொது சொல்லில் தான் உலகை ஆளும் இறை என்ற பொது சொல்தான் உலகை ஆளும் சொல்லாகிறது என்றெல்லாம் சொல்கிறார். இதே வீட்டிலெல்லாம் பல பூரகமான விடயங்கள் இருக்கின்றன. அதை அதை நாங்கள் ரசித்து ருசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவருடைய அந்த சில உவமைகள் சில பெரிய சில விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்கிறது. இப்ப அடுத்தது 14வது வயதில் பார்த்தீங்கன்னா, தோல்விகளின் காற்றில் தனியாக விடப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறேன். தோல்விகளுடைய என்ற காற்றிலே நான் தனியாக கொண்டே என்னை விட்டுவிட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தை எல்லாம் மிக புதுமையான விஷயங்கள் இருக்கிறது. அம்மா சொன்னது போல இந்த தற்கொலை எண்ணமே பக்கத்திலேவா என்று அழைக்கிறது. அவ்வளவு இந்த வயசுக்கு நாங்கள் தற்கொலை இதையும் எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டிய இளைய தலைமுறையாக, அதுவும் இந்த யுத்தத்துக்கு பின்னான ஒரு தலைமுறை நாங்கள் இருக்கிறோம் என்பது முக்கியமான விடயம். இப்படி ஒவ்வொரு கவிதைகளையும் நான் சொல்லிக் கொண்டு போகலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மரணத்துக்கு ஒரு மடல் ரெண்டு போடுகிறார். அதிலே அவர் கிட்டத்தட்ட அதை தங்கிற தழுவி கயவுடன் தழுவிக்கொள் மரணமே என்பதிலும் அவர் அந்த சொல்லுகின்ற விடயம் அதை ஒரு சில நேரம் ஒரு ஒரு வீர விரக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்குமோ என்று சொன்ன தோன்றுகிறது. எனவே இந்த இப்படி இந்த கவிதைகளிலே புதுமையும் ஒரு பலமையான இலக்கு பண்டவிதங்கள் கவிஞர்களிலே இருந்து சற்று மாறுபட்டு இருக்கின்ற ஒரு தன்மையையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் இதை முடிக்கின்ற இதுக்கு மேலே நேரம் தொடங்க விரும்பவில்லை. அதே சோப்பா அவர்களுடைய ஒரு இறுதி அவர் சொன்ன விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன். இத்தொகுப்பை நோக்கும் போது தோல்வி, நம்பிக்கையினம், விரக்தி, சோகம் முதலிய மறை அதாவது நெகட்டிவான உணர்வுகள் இளையோடுவதை காண்கின்றேன். கவிஞர் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதே நான் தரக்கூடிய அறிவுரை என்று சொல்லியிருக்கார். அவர் இப்ப சட்டத்தன்மையா வந்தாப்புற அவர் அதுக்கு அதை அவர் அதை கட்டாயம் நம்பிக்கையோடு எதிர்கொள்வார் என்றால், சட்டத்திறன்கள் இழைக்கும் தயங்காதவர்கள் சட்டத்திறன்கள் இழையும். அங்கே பல சட்டத்திறன்கள் இருக்கிறார்கள். அண்மை காலத்திலே அடிக்கடி சட்டத்தரணிகளோடு நல்ல அனுபவம் இருக்கின்றது. அவர்கள் அவர்களுக்கு இந்த விதத்திலேயும் மர எண்ணம் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் தொழிலே இறங்கி அவர் பணியிலே இறங்கி தொடர வலிப்பிட்டார்கள். அவருக்கு நிச்சயமாக இந்த மர எண்ணங்கள் வராது. அவரிடமிருந்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தினை நோக்குகின்ற ஒரு வித்தியாசமான கோணத்தினை நோக்குகின்ற அவருடைய அந்த அந்த கவித்துவம் நிச்சயமாக அவருடைய எதிர்காலத்திலே அவரை இந்த அவரின் ஊடாக இந்த சமூகத்துக்கு பல நன்மைகளை இட்டுத்தரும். அதிலும் அவருடைய சட்டத்தரணி எங்களுடைய மண்ணிலே நீதி, நாங்கள் நீதிக்காகவும் நீதிக்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம் என்று எல்லாம் போராட்டம் முடிஞ்சு இப்ப நீதிக்கும் நீதிக்கும் தான் நடக்குது சண்டை. ஆகவே அவருடைய பணி அவருடைய தொழில் ரீதியாகவும் அவருடைய இலக்கிய தொடர்பு ரீதியாகவும் எங்களுடைய இந்த மண்ணுக்கு வலி சேர்க்க வேண்டும். எங்களுடைய ஒரு மிக நீண்ட பெண் கவிதாயின் பாரம்பரியத்திலே அவருக்கும் எதிர்காலத்திலே ஒரு இடம் நிச்சயமாக இருக்கும். அவர் தன்னை மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்து விடுவர்களை நன்றி மன்னர்.